மாணவர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மீண்டும் ஒரு உவாவின் குருகுலம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. நான் ஆசிரியை திருமதி நித்ய வினோதினி யோகேஸ்வரன், ஐஸ்லப்பி தமிழ் வித்யாலயத்தின் சமூக விஞ்ஞான ஆசிரியை. தரம்பத்திற்கான வரலாறு பாடத்தில் இன்று நாம் பார்க்க இருப்பது கண்டி ராஜ்யம் தொடர்பான விடயங்கள். கண்டி ராஜ்யம் எனும் பொழுது தரம் 8, தரம் 10, தரம் 11 மூன்றிலும் செல்வாக்குடைய பாடம் என்றே கூற வேண்டும். பல்வேறு பாடங்கள் இதன் அடிப்படையில் அமைந்துள்ளன என்பதன் காரணமாகவும், பரீட்சையில் மிக முக்கியமான இடத்தை பெற்ற பாடம் என்ற அடிப்படையிலும் இது தொடர்பான விளக்கத்தை இன்று வழங்குவதற்கு நான் தயாராக உள்ளேன். அந்த வகையில் பிள்ளைகளே, இன்று பார்க்க இருப்பது 2016 தொடக்கம் 2020 ஆண்டு காலப்பகுதியில் கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சையில் வினவப்பட்ட கண்டி ராஜ்யம் தொடர்பான வினா தொகுப்பு. பகுதி 1, பகுதி 2 எவ்வாறான வினாக்கள் வழங்கப்பட்டன, அவ்வாறான வினாக்களுக்கு எவ்வாறு விடையளிப்பது, அதற்கான இலகுவான வழிமுறைகள் எவை, எவ்வாறு புள்ளிகளை இலகுவாக பெற்றுக்கொள்வது என்பது தொடர்பாக இன்று நாம் பல்வேறு விடயங்களை கலந்துரையாட தயாராக உள்ளோம். எனவே மாணவர்களே, இது தொடர்பான குறிப்புகளை நீங்கள் எடுத்துக்கொள்வதற்கு தேவையான தயார்படுத்தல்களை செய்து கொள்ளுங்கள். அதே போன்று தரம் 8, தரம் 10 வரலாறு பாடப்பகுதியில் கண்டி ராஜ்ய பகுதியை எடுத்து தயாராக வைத்து கொள்ளுங்கள். இதற்கு மேலதிகமாக கடந்த கால வினாபத்திரங்கள் இருந்தால் உங்கள் கைவசம் வைத்துக் கொள்வது மிகவும் இலகுவாக இருக்கும். பாடத்திற்குள் செல்வோம் மாணவர்களே. முதலில் நாம் 2016 தொடக்கம் 2020 காலப்பகுதியில் எவ்வாறான வினாக்கள் வழங்கப்பட்டன என்பது தொடர்பான ஒரே பார்வை அட்டவணை ஒன்றினை எழுதி கொள்வோம். பின்வருமாறு எழுதிக்கொள்ளுங்கள். கிடையாக 2016, 2017, 2018, 2019, 2020. அதன் கீழாக பகுதி 1, பகுதி 2 இலங்கை படம் குறித்தல், இவை தொடர்பாகவே நாம் இந்த ஆண்டுக்கால பகுதியில் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் 2016 பகுதி 1 23, 24, 25 வினாக்கள் பகுதி 1 வினவப்பட்டுள்ளன. 2017 24, 25 வினாக்கள் பகுதி 1 வினாக்கள் ஆகும். 2018 வினாக்கள் எதுவும் வினவப்படவில்லை பகுதி 1. 2019 19 வினா, 20, 21 வினாக்கள் கண்டி ராஜ்யத்திற்குரியது. 2020 28 வினா கண்டி ராஜ்ய வினாவாகும். இவ்வாண்டுகளின் பகுதி 2 வினாக்கள் தொடர்பாக அடுத்து பார்ப்போம். 2016 6 வினா முழுமையாக கண்டி ராஜ்யத்திற்குரிய வினா பகுதியை சார்ந்தது. 2007 பிள்ளைகளே, 6 வினா கண்டி ராஜ்யத்திற்குரியது. 2018 5 வினா முழுமையாக கண்டி ராஜ்யம் தொடர்புடையது. பகுதி 1 எதுவும் வினவப்படவில்லை. பகுதி 2 வினா கண்டி ராஜ்ய தொடர்பாக வினவப்பட்டுள்ளது. 2019 5 வினாவின் 3 உபவினா மாத்திரமே கண்டி ராஜ்யம் தொடர்பாக வினவப்பட்டுள்ளது. 5 வினாவின் 3 உபவினா. 2020 5 வினாவின் 2, 3, 4 உபவினாக்கள் கண்டி ராஜ்யம் தொடர்பானது. ஆம் இலங்கை படம் குறித்தல் தொடர்பாக கண்டிராஜ்யம் அதனுடன் சார்ந்த குறிப்பகுதிகள், செங்கடகல என்ற கண்டிராஜ்யத்தின் தலைநகர பெயர் குறித்தலுக்காக வினவப்பட்டது 2016 2020 செங்கடகல என்ற இடத்தை குறித்து காட்டுவதற்காக. அந்த வகையில் 2016 பகுதி 2 வினாக்கள் தொடர்பாக நான் உங்களுடன் கலந்துரையாட முதலில் தயாராகின்றேன். மாணவர்களே, இங்கு ஒரு விடயத்தை நான் குறிப்பிட வேண்டும். பகுதி 2 வினாக்கள் கட்டுரை வினாக்களாக அமையும். இந்த கட்டுரை வினாக்களுக்கு மொத்தமாக மாணவர்களே 18 புள்ளிகள் வழங்கப்படும். 2016 ஆறாம் உபவினா பகுதியின் முதலாம் உபவினா ஏபிசி என்றவாறு பிரிக்கப்பட்டுள்ளது. அதில் ஏ, முதல் தடவையாக கண்டியில் சுதந்திரமான ராஜ்யத்தை அமைத்த மன்னன். பி, கிறிஸ்துக்கு பின் 1580 மலைநாட்டின் மீது படையெடுத்த சீதாவாக்கியின் ஆட்சியாளன். சி, தோனா கத்தரினா என்ற பெயரில் ஞானஸ்தானம் பெற்ற கரளியத்தே பண்டாரவின் மகன். ஆகியோரின் பெயர்களை ஏபிசி ஒழுங்கு முறையில் எழுதுக. இந்த வினாவிற்கு விடையளிக்கும் பொழுது மாணவர்களை ஏபிசி என்று குறிப்பிட்டு அதன் அருகில் நீங்கள் சரியான விடைகளை ஒழுங்கு முறையில் எழுத வேண்டும். இதன் போதுதான் அதற்கான புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்படும். இதற்காக விடையளிப்பதற்கு நாம் தயாராகும் முதல் கண்டிராஜ்யத்தின் அரசர்கள் தொடர்பான விவரங்களை அறிந்து கொள்வது அவசியம். எனவே இது தொடர்பான இலகு வழிமுறை ஒன்றை இங்கு நான் குறிப்பிட தயாராக இருக்கின்றேன். இது ஏற்கனவே கண்டிராஜ்ய பகுதியில் உங்களுக்கு வழங்கப்பட்ட விடயம்தான். அந்த இலகு வழிமுறை இதான் பிள்ளைகளே. சேன ஜயா கரளி ராஜா விமல சேனா, ரெண்டாம் ராஜ ரெண்டாம் விமல வீரபரா விஜய கீர்த்திராஜ விக்ரம. மீண்டும் ஒரு முறை, சேன ஜயா கரளி ராஜா விமல சேனா, ரெண்டாம் ராஜ ரெண்டாம் விமல வீரபரா விஜய கீர்த்திராஜ விக்ரம. ஆமானவர்களே, பிள்ளைகளே, கண்டிராஜ்யத்தின் மன்னர்கள் தொடர்பான தொகுப்பு தான் இது. கண்டிராஜ்யத்தை ஆட்சி செய்த 13 மன்னர்கள் யார் என்பதை தொடர்பாக இலகுவாக நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளும் முறைதான் இது. சேன என்பது சேனா சம்மத விக்ரமபாகு, கண்டிராஜ்யத்தின் முதல் மன்னன். ஜய, ஜயவீர பண்டார. கரளி, கரளியத்த பண்டார. ராஜ என்பது முதலாம் ராஜசிங்க மன்னன் அல்லது சீதாவாக்கி ராஜசிங்கன். அடுத்ததாக முதலாம் விமல தர்ம சூரியன். அடுத்ததாக செனரத். அடுத்து இரண்டாம் ராஜசிங்க மன்னன். அடுத்ததாக இரண்டாம் விமல தர்ம சூரியன். வீரபராக்கிரம நரேந்திர சிங்கன். அடுத்ததாக விஜய ராஜசிங்கன், கீர்த்தி ஸ்ரீராஜசிங்கன், ராஜாதி ராஜசிங்கன், விக்ரம ராஜசிங்கன். இம்மன்னர்களுள் சேனா சம்மத விக்ரமபாகு தொடங்கி வீரபராக்கிரம நரேந்திர சிங்க மன்னன் வரையில் அம்பு குறியிட்டு சிங்கள மன்னர்கள் என்றவாறு குறித்து கொள்ளுங்கள். விஜயராஜ ராஜசிங்கனின் தொடங்கி விக்ரம ராஜசிங்க மன்னன் வரையில் அம்பு குறியிட்டு நாயக்க வம்ச மன்னர்கள் என்று குறித்து கொள்ளுங்கள். எனவே இது உங்களுக்கு இலகுவாக இவர்களை பிரித்தறிவதற்கும் உதவியாக இருக்கும். இந்த மன்னர்களின் ஆட்சி காலம் தொடர்பாக பார்ப்போம். ஏனென்றால் பிள்ளைகளே, ஆட்சி காலத்தை அடிப்படையாக கொண்டுதான் பல்வேறு வரலாற்று நிகழ்வுகளை நாங்கள் இங்கு தொடர்பு படுத்திக் கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் சேன சம்மத விக்ரமபாகுவின் அருகில் 14, அதன் பின்னர் 15 4 தடவை, 16 மூன்று தடவை, 17 ஐந்து தடவை என்றவாறு ஒன்றின் கீழ் ஒன்றாக எழுதி கொள்ளுங்கள். விக்ரமராஜசிங்கமன்னன் வரையில் 14 பக்கத்தில் 69. எனவே சேனா சம்மத விக்ரமபாகு மன்னனின் ஆட்சி கால ஆரம்பம் 1469. அதன் பின்னர் 15 பக்கத்தில் 11, அதன் கீழ் 51, அதன் கீழ் 81, அதன் கீழ் 92. 11, 51, 81, 92. செனரத் மன்னனின் நேராக 16, அதன் அருகில் 04, அதன் கீழ் 35, அதன் கீழ் 87. 04, 35, 87. வீரபராக்கிரம நரேந்திர சிங்க மன்னனில் 17 தொடங்கும், அதன் அருகில் 07, 39, 47, 81, 98. 07, 39, 47, 81, 98 என்றவாறு அவர்களது ஆட்சி காலம் எழுதுவதற்கு இலகுவாக அமையும். இதன் அடிப்படையில் மாணவர்களே, இப்பொழுது நீங்கள் இங்கு சில நுட்பங்களை பயன்படுத்தி நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். 81 பாருங்கள், ராஜ ராஜ என்ற இரண்டு சொற்களுக்கு அருகில் வந்திருக்கும். 1581, 1781. அதே போன்று 14 தொடங்கும் இடத்திலும், 15 தொடங்கும் இடத்திலும், 16 தொடங்கும் இடத்திலும், 17 தொடங்கும் இடத்திலும் இட வேண்டிய இலக்கங்களை முதலில் இட்டதன் பின்னர் அடுத்த இலக்கங்களை எழுதுவது உங்களுக்கு இலகுவாக அமையும். சரி பிள்ளைகளே, இது இலகுவாக அமைந்திருக்கும் என்று நம்புகின்றேன். அடுத்து இந்த மன்னர்களின் மிக முக்கியமான விடயங்களை அருகில் எழுதி கொள்வோம். அந்த வகையில் சேனா சம்மத விக்ரமபாகுவிற்கு நேராக முதல் மன்னன், கண்டிராஜ்யத்தின் முதல் மன்னன், அடைப்புக்குறியில் செங்கடகல என்ற பெயரை இட்டுக் கொள்ளுங்கள். செங்கடகல என்ற தலைநகரத்தை உருவாக்கிய மன்னன் இவன்தான். அடுத்ததாக ஜெயவீரில் சீதாவாக்கை நல்லுறவு, சீதாவாக்கை நல்லுறவு. ஏனென்றால் மாணவர்களை, சீதாவாக்கை ராஜ்யத்துடன் சிறந்த ஒரு தொடர்பை வைத்திருந்த மன்னன் என்று இவனை குறிப்பிட முடியும். அடுத்ததாக கரளியத்த பண்டாரவின் அருகில் போர்த்துக்கேயரிடம் தஞ்சம், போர்த்துக்கேயரிடம் தஞ்சம். அடுத்ததாக ராஜசிங்கன், முதலாம் ராஜசிங்க மன்னனின் அருகில் சீதாவாக்கை மன்னன், கண்டி ஆக்கிரமிப்பு என்று எழுதி கொள்ளுங்கள். சீதாவாக்கை மன்னன், கண்டி ஆக்கிரமிப்பு. முதலாம் விமல தர்ம சூரியனின் அருகில் என்ன எழுத வேண்டும்? புதிய அரச வம்சம், புதிய அரச வம்சம். செனரத் மன்னனின் அருகில் கண்டி ராஜ்யம் மூன்றாக பிரிதல் என்ற சொல்லை எழுதி கொள்ளுங்கள். கண்டி ராஜ்யம் மூன்றாக பிரிதல். இரண்டாம் ராஜசிங்க மன்னனின் அருகில் ஒல்லாந்தர் தொடர்பு, இரண்டாம் விமலதர்ம சூரியனின் அருகில் ஒல்லாந்தர் நல்லுறவு, ஒல்லாந்தருடன் நல்லுறவு பெற்றுக்கொண்ட மன்னன் என்று இவரை குறிப்பிட முடியும். வீர பராக்கிரம நரேந்திர சிங்கனின் அருகில் இறுதி சிங்கள மன்னன், விஜயராஜசிங்க மன்னனின் அருகில் முதல் நாயக்க வம்ச மன்னன், கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்க மன்னனின் அருகில் சங்கராஜ பதவி என்று எழுதி கொள்ளுங்கள். வினாக்களில் பொதுவாக வினவப்படும் விடை, எனவே இங்கு அதனை எழுதிக்கொள்ளுங்கள். ராஜாதி ராஜசிங்கனின் அருகில் பிரித்தானியர் தொடர்பு என்று எழுதிக்கொள்ளுங்கள். விக்ரம ராஜசிங்க மன்னனின் அருகில் இறுதி மன்னன், இறுதி நாயக்க மன்னன், அதே போன்று பிரித்தானியர் ஆக்கிரமிப்பு என்று எழுதி கொள்ளுங்கள். பிரித்தானியர் கண்டியை ஆக்கிரமித்தது இவரது காலத்தில்தான். ஆம், எனவேதான் அவர் இலங்கையின் இறுதி மன்னனாக கருதப்படுகின்றார். ஆம் மாணவர்களே, ஆம் பிள்ளைகளே, இப்பொழுது உங்களுக்கு இது இலகுவாக புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் 2016 விடை என்று பார்க்கும் பொழுது, முதலாவது விடை சேனா சம்மத விக்ரம பாகு, இரண்டாவது விடை சீதாவாக்கை ஆட்சியாளன், முதலாம் ராஜசிங்க மன்னன் அல்லது சீதாவாக்கை ராஜசிங்க மன்னன். அடுத்ததாக தோனா கத்தரினா என்ற பெயரில் ஞானஸ்தானம் பெற்ற கரளியத்த பண்டாரவின் மகள் யார்? குசுமாசன தேவி. அமை தொடர்பான விடயங்களை பின்னர் விளக்கமாக பார்ப்போம். அடுத்த வினா, 2016 அடுத்த வினா, ஏபிசிடி என 4 குறிப்புகள் வழங்கப்பட்டு அவை தொடர்பான விளக்கம் வினவப்பட்டுள்ளது. அதாவது பெயர்கள், கண்டிராஜ்யத்தின் சமூக அமைப்பில் நிலம் எவ்வாறு பிரிக்கப்பட்டது என்பதை அடிப்படையாக கொண்ட வினாதான் இது பிள்ளைகளே. அந்த வகையில் அரச மாளிகையின் பயன்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட நிலம் எது என்று வினவப்பட்டுள்ளது. பௌத்த விகாரையின் பராமரிப்பிற்காக வழங்கப்பட்ட நிலம். அடுத்ததாக பிரதானிகள் செய்த சேவைக்காக வழங்கப்பட்ட நிலம். டி, கோயில்களின் பராமரிப்பிற்காக ஒதுக்கப்பட்ட நிலம். மாணவர்களே, கண்டிராஜ்யத்தின் நிலம் அரசனுக்கு தான் உரித்தானது. அதை அனுபவிப்பதன் பொருட்டும் அதன் உரிமையின் அடிப்படையிலும் இவ்வாறாக பிரித்து வழங்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் நிலம் கபடாகம், நிந்தகம், தேவாலகம், விகாரகம், பரவேணிகம் என்று 5 பிரிக்கப்பட்டிருந்தது. கபடாகம், நிந்தகம், தேவாலகம், விகாரகம், பரவேணிகம். கபடாகம் என்பது, கபடா என்பது அரச மாளிகையின் தேவைக்காக ஒதுக்கப்பட்ட நிலம். அடுத்ததாக நிந்தகம் என்பது அரசனின் அடுத்த அதிகாரிகளான பிரதானிகளின் தேவைக்காக ஒதுக்கப்பட்ட நிலம். தேவாலயம் என்பது தேவாலயங்களுக்கு தானமாக வழங்கப்பட்ட நிலம் அல்லது அதன் பராமரிப்பிற்காக வழங்கப்பட்ட நிலம். விகாரகம் என்பது விகாரிகளின் பராமரிப்பிற்காக வழங்கப்பட்டது அல்லது விகாரிகளுக்கு தானமளிக்கப்பட்டது. பரவேணிகம் என்ற நிலம்தான் கிராமத்தவர்கள் பரம்பரை பரம்பரையாக அனுபவிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலம். ஆம், கண்டியின் இந்த நிலப்பிரிப்பானது பிள்ளைகளே பல்வேறு சேவைகளின் பொருட்டும் அரசனின் செயற்பாடுகளை இலகுபடுத்துவதற்காகவும் இவ்வாறு பிரிக்கப்பட்டிருந்தது. இதனை இலகுவாக ஞாபகப்படுத்திக் கொள்ள ஒரு சிறிய வழிமுறை ஒன்றை குறிப்பிடுகின்றேன், எழுதி கொள்ளுங்கள். கபடாகம், நிந்தகம், தேவாலயம் அல்லது தேவாலகம், விகாரகம், பரவேணிகம் என்பதை கபணி தேவி பரவேணி, கபணி தேவி பரவேணி என்றவாறு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கபணி தேவி பரவேணி என்றவாறு. ஆம், இந்த அடிப்படையில் இவர்களது சமூக அமைப்பில் கிராமத்தவர்கள் அனுபவிக்கும் நிலமானது, மாணவர்களே, அரசனுக்கு சேவை வழங்குவதற்காக பகிரப்பட்ட நிலம் என்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது கிராமத்தவர்கள் நிலத்தை அனுபவிக்கும் பொழுது அதற்காக ஒரு சேவையை அரசருக்கு வழங்க வேண்டும் அல்லது ஒரு பொருளை அரசருக்கு வழங்க வேண்டும். இதனை ராஜகாரிய முறை என்று குறிப்பிட்டோம். ராஜகாரிய முறை, ஆம், நிலத்தை அனுபவிக்கும் ராஜகாரிய முறையின் அடிப்படையில் கிராமத்தவர்கள் அரசனுக்கு சேவை செய்ய வேண்டும். ஆம், இப்பொழுது இதற்கான விடை ஏ அரச மாளிகை கபடாகம், பி பௌத்த விகாரிகளை பாதுகாப்பது விகாரகம், ஆம் பிரதானிகளுக்கு செய்த சேவைக்காக நிந்தகம், டி கோயில்களின் பராமரிப்புக்காக தேவாலகம். இப்பொழுது உங்களுக்கு விடையை இலகுவாக அறிந்து கொள்ள முடியும். 2016 ஆண்டின் 3 வினா. முதலாம் விமலதர்ம சூரிய மன்னன் கண்டி ராஜ்யத்தில் தனது சட்ட ரீதியான உரிமையை உறுதிப்படுத்தி கொள்வதற்காக பின்பற்றிய நடைமுறைகள் இரண்டினை சுருக்கமாக விளக்குக. ஆம் மாணவர்களே, யார் அந்த முதலாம் விமலதர்ம சூரிய மன்னன்? எவ்வாறு தனது சட்ட ரீதியான உரிமையை உறுதிப்படுத்த வேண்டிய தேவை உருவானது? இவர் தொடர்பாக பரீட்சையில் மிக முக்கியமாக வினவப்படுவதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக பார்க்கும் பொழுது, கண்டிராஜ்ய மன்னர்களில் மிக முக்கியமான ஒரு மன்னன் தான் முதலாம் விமலதர்ம சூரிய மன்னன். இம்மன்னன் காலத்தில் கண்டிராஜ்யம் மறுமலர்ச்சி பெற்றது என்றே கூற வேண்டும். ஆம், எனவே இம்மன்னன் தொடர்பாக நாம் அறிந்து கொள்வது மிக முக்கியமானவர்களே. இவர் தொடர்பாக பல்வேறு விடயங்களை இங்கு குறிப்பிடலாம் என்று நினைக்கின்றேன். ஆம், குறிப்புகளை எடுத்துக்கொள்வதற்கு தயாராக இருங்கள். ஆம், கண்டிராஜ்யத்தின் ஒரு பிரதானியான வீரசுந்தர பண்டாரவின் மகன்தான் இவர். இவரது இயற்பெயர் கோணப்பு பண்டார். ஆம், இவர் போர்த்துகேயரிடம் தஞ்சமடைந்து தொன்யுவான் என்ற பெயர் பெற்றாராம். ஆம், கண்டியில் பிறந்த ஒருவர் ஏன் போர்த்துகேயரிடம் தஞ்சமடைய வேண்டும்? இதற்கான காரணம் என்ன? கரளியத்த பண்டார கண்டிராஜ்யத்தை ஆட்சி செய்யும் பொழுது சீதாவாக்கை ராஜசிங்கனான முதலாம் ராஜசிங்க மன்னன் என்ன செய்தான் பிள்ளைகளே? கண்டிராஜ்யத்தின் மீது படையெடுத்தான். இந்த கண்டிராஜ்யத்தை ஆக்கிரமித்த போது கரளியத்த பண்டார தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக கரளியத்த பண்டாரவும் அவரது மகளான குசுமாசன தேவியும் மருமகனான யமசிங்க பண்டாரவும் போர்த்துகேயரிடம் தஞ்சமடைந்தனர். இவ்வாறு சீதாவாக்கை ராஜசிங்கன் கண்டி மீது போர் தொடு பதற்கு உதவியது வீரசுந்தர என்ற பிரதானி. அதன் பின்னர் கண்டிராஜ்யம் சீதாவாக்கை ராஜசிங்கன் வசமானது. சீதாவாக்கை ராஜசிங்கன் சிறிது காலத்தின் பின்னர் இந்து சமயத்தை தழுவிக்கொண்டதாகவும் இதனால் கண்டிராஜ்ய மக்கள் அவர்களை வெறுத்ததாகவும் தகவல்கள் காணப்படுகின்றன. எனவே வீரசுந்தர பண்டார கரளியத்த பண்டாரவை எதிர்ப்பதற்கு உதவியது போல தன்னையும் எதிர்ப்பார் என்ற ஒரு அச்சத்தில் வீரசுந்தர பண்டாரவை கொலை செய்து